கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தினாலும் நம்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் இந்த வாய்ப்பில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். கடந்த வாரம் தடைப்பட்டது புதிய சிஷ்யனுடைய காரியம். ஆனால் இதுவரைக்கும் சகோதர சகோதரிகளே, நாம் புதிய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான கடமை என்ற தலைப்புல அநேக விஷயங்கள் நாம் பார்த்தோம் கடந்த ஒரு 4 வாரங்களாக. இந்த வாரத்தோடு அந்த பாடம் வந்து நாம முடிக்க இருக்கிறோம். அதாவது புதிய சிருஷ்டியில பெற்றோர்களுக்காக சகோதரர் ரசல் மூலமா தேவன் ஏற்ற சமயத்தில் தந்த அந்த ஆலோசனைகளினுடைய பகுதி இன்னையோடு முடிவுக்கு வருது. ஆனா இதுவரைக்குமே நாம பார்த்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல எந்தெந்த காரியங்கள்ல எவ்வளவு தேவ சித்தத்தை உணர்ந்து உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று நாம பார்ப்போம். குழந்தையை பெற்றுக்கொள்கிறதுல இருந்து அவங்களுடைய அந்த சிறு வயதுல அவங்கள வளர்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் வரைக்கும் நம்ம பயிற்சி செய்ய கொடுக்கணும். அதாவது பயிற்றுவிக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள், அவங்களுக்கு படிப்புனா அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு விளையாட்டுனா விளையாட்டு. சோ இதெல்லாமே ஒரு புது சிஷ்டியா இருக்கிற பெற்றோர்கள் என்ன விதமாக அவங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க, சோ அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கடைசியா நாம இந்த குழந்தைகள் இடத்துல பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க, அந்த குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுல இருந்துட்டாலும் கூட சரி, ஓரளவுக்கு வளர்ந்து பெரியவர்கள் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்துட்டாலும் சரி, அந்த குழந்தைகள் கிட்ட எந்த மாதிரியான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். கருத்துக்கள் இங்கிலீஷ்ல வந்து சஜஷன்ஸ். சாதாரண சின்ன குழந்தை ஒரு 2 வயசுல இருந்து கூட எடுத்துக்கலாம். அதாவது அந்த நம்ம பேசுற ஒரு சில வார்த்தைகளை கூட அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்ததுல இருந்து நாம எடுத்துக்கணும். அதாவது நம்ம பேசுற வார்த்தையினுடைய அர்த்தம் அது புரியும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் கிட்ட நம்ம பேசும் போது எந்த மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கணும், அதுதான் இந்த மாதிரி பேச்சு நம்ம பேசலாம். கண்டிப்பா நம்ம சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட பெரிய டாக்டரின் எல்லாம் பேச போறது கிடையாது. சாதாரணமா அவங்கள சாப்பிட வைக்கிறக்கோ, அவங்கள தூங்க வைக்கிறக்கோ, அவங்களை குளிப்பாட்டி விடுறக்கோ, இதுக்குதான் சில வார்த்தைகள் அவங்க கிட்ட பேசும். இல்லாட்டி அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்திருக்கோ, இதுக்காக இல்லாட்டி அந்த குழந்தைகிட்ட ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள வாங்கிக்கிறக்கோ நம்ம அந்த குழந்தைகள் கிட்ட சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுவோம். ஆனா அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல, அவைகள் கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் வந்து அந்த குழந்தையினுடைய இருதயத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, பின்னால அந்த குழந்தை வளரும் பொழுது அதனுடைய இருதயத்துல அங்க விதிக்கப்பட்ட கருத்துக்கள் ரொம்ப விலை உயர்ந்த கருத்துக்களா இருக்கு. சோ இந்த கருத்துக்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம்ல, இந்த கருத்துக்கள் குழந்தைகளுடைய இருதயத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வல்லமையுள்ளதா இருக்கு. சோ அந்த கருத்துக்கள் அதனுடைய வல்லமை, அதான் இங்கிலீஷ்ல தி பவர் ஆஃப் சஜஷன் இன் சைல்ட் ட்ரைனிங். குழந்தைய வளர்க்கிற விஷயத்துல, குழந்தைய பயிற்றுவிக்கிற விஷயத்துல நாம பேசுற கருத்துக்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமை. சோ அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லமை இருக்குது. அதனால எந்த விதமான கருத்துக்கள் நாம பேசுறோம், சோ இது அது மாத்திரமில்ல, இன்னும் ஒரு 3 முக்கியமான சின்ன சின்ன தலைப்புகள் கூட பேசுறார். இதோடு நாம இந்த வாரம் நம்ம முடிப்போம். சோ இது ஆரம்பிக்கும் போது பிரதர் சொல்றார், கண்டிப்பா நம்ம இல்ல அநேகர் மனிதர்களுடைய சித்தத்திற்கு, மனுஷங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சில சமயங்கள்ல நாம தவறிடுறோம். மனுஷங்க நம்ம இருதயத்துல நாம் நினைக்கிற ஒரு ஒரு எண்ணங்களுக்கும், அது நம்ம வேற மாதிரி பேசணும்னா அது சித்தம், நம்மளுடைய சித்தம், ஒரு ஒருத்தருடைய சித்தம் அல்லது ஒரு ஒருத்தருடைய சிந்தை அல்லது ஒரு ஒருத்தருடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுங்கிறத நாம மறந்துடுறோம் சொல்றார் சில சமயம். ஆனா உண்மையிலே கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா நாம சந்தோஷமா இருக்கிறதும் துக்கமா இருக்கிறதும் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, எதை அடிப்படையா கொண்டு தான் இருக்குதுன்னா நாம் இருதயத்துல எந்த மாதிரி எண்ணங்கள் வைத்திருக்கிறோம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதும் நம்ம சிக்கா இருக்கிறதும் எது சம்பந்தப்பட்டு தான் இருக்குது அப்படின்னா, இருதயத்துல நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை வளர்த்துட்டு இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம தேவனுக்கு கீழ்படுகிறோம், தேவனுக்கு கீழ்படுகிறது இல்ல, இதுக்கும் எதை அடிப்படையா கொண்டு தான் இருக்குது அப்படின்னா, நாம் என்ன மாதிரியான எண்ணங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ள வளர்த்து கொள்ளுகிறோம். சோ இந்த இருதயத்தினுடைய நினைவுகளுக்கு ரொம்ப வல்லமை இருக்கு. ஆனா அது சில சமயங்களை நாம மறந்துடுறோம். அந்த வலமை இருதயத்தின் நினைவுகளுக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது இங்கே தான் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வருது. சோ இந்த எண்ணங்கள் வல்லமை உள்ளது, நம்மளுடைய வெளிப்புறம் நம்முடைய உட்புறத்தினுடைய ஆரோக்கியம் சந்தோஷம் நல்ல நிலைமைக்கு நாம் உள் வச்சிருக்கிற அந்த எண்ணங்கள் தான் முக்கியம் நம்ம சொல்றோம், அதுக்கு நல்ல பவர் இருக்கு சொல்லும் போது. இந்த எண்ணங்களை எது உருவாக்குது அப்படின்னா, நாம பேசுற, நாம கேட்கிற, நாம படிக்கிற, நாம பார்க்கிற சில கருத்துக்கள், சில சஜஷன்ஸ் தான் சில எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்குது. அப்ப பாருங்க, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய ஆரோக்கியமானாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய பார்வையா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கும்னா, அது நம்ம உள்ளுக்குள்ள வைத்திருக்கிற எண்ணங்களின் படித்தான் இருக்கும்னு சொல்றோம். அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு வல்லமை இருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா அப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம கேட்கிற பாக்குற படிக்கிற மூலம் பெற்றுக்கொள்கிற சில கருத்துக்கள். சோ இந்த கருத்துக்கள் தான் இந்த எண்ணங்கள் உருவாகுது, அந்த எண்ணங்கள் தான் நம்மை முழுக்க முழுக்க ஆண்டு கொழுது வழிநடத்துறது நம்ம பார்க்கணும். சோ அப்படி இருக்கும் போது குழந்தையினுடைய அந்த எண்ணங்கள், அது அது கூட அந்த குழந்தையினுடைய இருதயத்துல என்ன மாதிரி எண்ணங்களை பெற்றோர்கள் உருவாக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, அப்படியே வளர்ந்து வர ஸ்டேஜ்ல புது விஷயங்களை கத்துக்கொள்ளுகிற மனோபாவத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு இந்த கருத்துக்கள் மிக முக்கியம். சோ அப்போ இந்த குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்துல இந்த கருத்துக்கள் நம்ம ரொம்ப ஞானமா ஹேண்டில் பண்ணோம், அவங்க கிட்ட சாதாரண பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் கூட. ஆனா இந்த கருத்துக்கள் இன்னைக்கு தருவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரதர் சொல்றாரு, அவருடைய காலத்துல இருந்த சில முக்கியமான அமைப்புகள், கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் விதவிதமான கருத்துக்கள் தருவாங்க, இல்லாட்டி கிளேர் வாயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு தெரியல நமக்கு, ஆனா அது ஒரு கருத்து. அதே மாதிரி இந்த கருத்துக்களை திணிக்கிறது, கருத்துக்களை வளர்த்துருக்கு, ஹிப்னாடிசம் இருக்குது, மெஸ்மரிசம் இருக்குது. இன்னைக்கு உதாரணம் நம்ம 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 லைஃப் ஸ்டைல சொல்லிட்டோம்னா, இன்னைக்கு இந்த ஈஷா யோகா இல்லாட்டி ஒரு யோகா இல்லாட்டி வாழும் கலை பாக்குறாங்களா, எல்லாம் பெரிய பெரிய தாடி வச்சுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ இவங்க கிட்ட போய் உட்காந்துட்டு மணிக்கணக்கா லெக்சர் அடிப்பாங்க. சோ எல்லாம் எதுக்கு போறாங்க ஜனங்கள், அங்க என்னதான் சொல்லித்தராங்க அந்த ஜனங்களுக்கு, ஏதோ சில பயனுள்ள கருத்துக்கள் சொல்றாங்க. அப்போ அங்க போய் அட்டன் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர ஜனங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வரும், அது என்னன்னா ஒரு சில நல்ல கருத்துக்கள் சில நல்ல சிந்தனைகள் சொல்றாங்க. ஆனா இது மாதிரி நிறைய இருக்குது, அதுல பெரும்பாலும் எல்லாம் தீமையான கருத்துக்கள் தான். ஆனா புது சிருஷ்டிகள் சொன்ன போதே, புது சிருஷ்டிகளுக்கு நாம எந்த கருத்துக்கள் தான் நாம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எவைகள் எல்லாம் தேவ சித்தத்தோடு இசைந்து இருக்குதோ, எந்த கருத்துக்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் அங்கீகரிக்குதோ அடிப்படையா கொண்டிருக்கிறதோ, அந்த கருத்துக்களை தான் நாம புது சிருஷ்டிகளுக்கு நாம அங்க சொல்லுகிறோம். சோ அப்போ இந்த புது சிருஷ்டிகளுக்கான கருத்துக்கள் கண்டிப்பா எங்க இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வசனத்துல அங்க இருக்கு. பைபிள் இருக்கிற ஒரு ஒரு இன்சிடென்ட்டும், ஒரு ஒரு சம்பவமும், ஒரு ஒரு கதையும், ஒரு ஒரு நிஜ சம்பவமும் எல்லாமே நல்ல கருத்துக்கள் கொண்ட பகுதிகள் தான். அவைகளை நல்ல விதத்துல வியாக்கியானம் பண்ணும் போது, யாராவது எடுத்து சொல்லும் போது, அவைகள் எல்லாமே நல்ல கருத்துக்களாவே தான் இருக்கு. சோ இந்த கருத்துக்களை தான் புதிய சிருஷ்டிகள் வந்து கொண்டு இருக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ அந்த கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருந்து நல்ல எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல வந்துச்சுன்னா, கண்டிப்பா தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில உருவாகும். நம்ம வாழ்க்கையில மாத்திரமில்ல, அந்த வளர்ந்து வர குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும். அதே சமயத்துல சுயநலம் இல்லாட்டி அது போன்ற தீமையான கருத்துக்களை கேட்டு தீமையான கருத்து சிந்தனைகளுக்குள்ள வளர்ந்துச்சுன்னா, அது நமக்கு ஒரு என்னது பாதகமான சூழ்நிலை தான் நமக்கு அங்க உருவாகும். இதெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப நான் நிறைய பகுதி நான் ஸ்கிப் பண்ண போறேன், அப்படின்னா கடந்து சொல்ல போறோம். ஏனென்றால் அவைகள் எல்லாம் சின்ன உதாரணங்களா பிரதர் ரசில் இந்த வால்யூம்ல கொடுக்கிறார். எப்படி நீங்க குழந்தைகிட்ட அவங்கள அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய மனநிலைய பக்குவப்படுத்துற சிந்தைகளை நல்ல கருத்துக்களின் மூலம் நீங்க கொடுக்கலாம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சின்ன குழந்தைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்ப சின்ன குழந்தைகிட்ட நம்ம ஒன்றும் பெரிய டாக்டர்ஸ் ஒன்றும் பேச போறது இல்லை. ஆனா பிரதர் ரொம்ப அருமையா ஒரு மூணு நாலு உதாரணம் வந்துட்டு அவர் சொல்ற. ஜஸ்ட் ஒரு அம்மா ஜஸ்ட் ஒரு அப்பா எடுத்துட்டோம்னா, ஒரு குழந்தைய காலையில எந்திரிச்ச உடனே அதுகிட்ட சந்தோஷமா சிரிச்சுட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அதை குஷிப்படுத்திட்டு ஒரு பிரகாசமான சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு உருவாக்கி தராங்கன்னா, அது அது பெஸ்ட். அவங்க ஒரு நல்ல சஜஷன் அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, அது சின்ன குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாதுதான். ஆனா காலில் எந்திரிச்ச உடனே அம்மாவுடைய பிரகாசமான முகம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷ் ஒரு வார்த்தை, அது குட் மார்னிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த குழந்தையுடைய பாணிக்கு தகுந்த குழந்தை லெவலுக்கு போயிட்டு சரிங்களா, அது என்ன குழந்தை ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். சோ அது ரொம்ப நன்மை, அதுதான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, அப்படியே நீங்க ஒருவேளை ஒரு குழந்தை குளிக்குதே அப்படின்னு போய் அதுக்கு சட்டம் மாத்தி விடுறோம், சட்டம் மாத்தி விடும் போது நம்ம தான் பேசுவோமே, நமக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாம் குழந்தைகள்லாம் பாத்துருக்கிறோம், வளர்த்துருக்கிறோம், வளர்க்கறத பாத்துருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்ப அதுக்கு டிரெஸ் மாத்தி விடும் போது நம்ம ஏதாவது பேசித்தான் ஆகணும் அதுகிட்ட, இல்லாட்டி அதை ஒர்க்குமா நிக்க முடியாது. சோ அவங்களை உட்கார நிக்க வச்சு டிரெஸ் மாத்தணும்னா ஏதாவது சம்திங் அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி போய் அவங்க கிட்ட ஏதாவது பேசணும், அவங்க ஊக்கோட்டிட்டு கேட்கணும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க எந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறீங்க அதுதான் கவுண்ட் ஆகுது சொல்றாரு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன தருணத்துல குழந்தைகிட்ட என்ன மாதிரி தாட்ஸ் கொடுக்குறீங்களோ, என்ன கருத்துக்கள் கொடுக்குறீங்களோ, அது ரொம்ப பவர்ஃபுல்லா குழந்தைங்களுடைய மைண்ட்ல போய் பதிஞ்சு அது ஒரு எண்ணமா உருவாகிட்டு, அது என்ன மாதிரி கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளுவதோ அதுக்கு தகுந்த எண்ணங்கள் உருவாகிட்டு அந்த எண்ணங்கள் அதுக்கு தகுந்த குவாலிட்டிஸ் அந்த குழந்தைகள் வந்துட்டு அங்க கொண்டு வரும். சோ இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம பொதுவா நம்முடைய பழக்கம்ல என்ன இருக்கு, இப்ப நம்ம குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னு வைங்க, உடனே நமக்கு அந்த விஷயத்துல யார்தான் அசிஸ்ட் பண்றாருன்னா அப்படின்னா அம்மா ஊட்டினா அப்பா அசிஸ்ட் பண்றது இல்ல, அப்பா ஊட்டினா அம்மா அசிஸ்ட் பண்றது இல்ல, குழந்தைக்கு பூச்சாண்டி தான் அசிஸ்ட் பண்ணுவார் இல்லைங்களா. நீ மாத்திரம் இது வாயில போடல அவ்வளவுதான், உடனே ஒரு பூச்சாண்டி யாருமே இல்ல, பூச்சாண்டி இல்லவே இல்ல. பூச்சாண்டிக்கு அகேன்ஸ்டா தான் நம்ம பேசுறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்ம போயிட்டு என்னதான் சொல்லுவோம் குழந்தைக்கு, உடனே ஒரு பூச்சாண்டி இமேஜினா கொண்டு வந்துருவோம், அது ஒண்ணு பயப்படும், சாப்பிடறதுக்குள்ள இருக்கு பயம் இல்லைங்களா. இதுல ரொம்ப ராங் பிரதர் சொல்ற, அதாவது என்னன்னா பிரதர் அங்க சொல்ல வர விஷயம் இந்த மூன்று நாலு உதாரணங்கள் என்ன சொல்ற, சின்ன சின்ன தருணங்கள்ல சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட அம்மா அப்பா குழந்தைகள் போல இறங்கி போயிட்டு அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் தாஜா பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்களுக்கு ட்ரெஸ் மாட்டி விடுறது, அவங்களுக்கு குளிப்பாடுறது, அவங்களுக்கு தலை சீவி விடுறது, இந்த மாதிரி சமயங்கள்ல அந்த குழந்தைகிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள் பாசிட்டிவ் வார்த்தைகளா இருக்கும், அதாவது நல்ல விஷயங்களா இருக்கும், அதுல வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. அதுதான் அவரு அங்க சொல்ல வரா, வெறும் பாசிட்டிவா நீங்க வைங்க அது போதும். சோ ஏன்னா நம்ம பேசுற கருத்துக்கள் அவங்க இருதயத்துல எண்ணங்களா உருவாகும், அந்த எண்ணங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு, வல்லமை இருக்கு, அந்த எண்ணங்கள் தான் டிசைட் பண்ணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்க கூடாதா, புரியுதுங்களா. சோ அப்போ அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா அந்த எண்ணங்கள் உருவாக்குற கருத்துக்களுக்கு கூட வல்லமை இருக்கு, அந்த கருத்துக்கள் அப்போ நம்ம நல்ல கருத்துக்களாக அங்க வைக்கணும். சோ அப்போ அந்த குழந்தைகள் கிட்ட இந்த சின்ன சின்ன தருணங்களை பிரதர் ரொம்ப அருமையா பேசுறாரு. நீங்க கண்டிப்பா டைவ் செஞ்சு வீட்டுல போய் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும், அதுதான் சொல்லுவோம் கண்டிப்பா படிக்கணும், ஏன்னா அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது அவர் ஒரு அம்மா அப்பா மாதிரி ஆயிட்டு கதை எழுதுறாரு அந்த குழந்தைகிட்ட, நீங்க எப்படி பேசுவீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார், தமிழ்ல நம்ம அப்படியே நாம சொல்ல முடியாது. ஒரு குட்டி பொண்ணு கிட்ட அவர் பேசினா எப்படி பேசுவார், குட்டி பொண்ணை வந்துட்டு தலை செய்யும் போது குட்டி பொண்ணை என்ன பேசுவீங்க அப்படியே பேசுறாரு அங்க உதாரணத்துல. சோ அதே மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட பேசினா என்ன பேசுவாங்க, எல்லாம் அழகா பேசுறாங்க. சோ அப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதே இதே விஷயத்த ஆங்கிள் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அது அது எதுனா குழந்தைகள் கிட்ட பயன்படுத்தவே கூடாத வார்த்தைகள் என்னன்னா, நீ வந்துட்டு சிக் ஆயிடுவ, உனக்கு காய்ச்சல் வந்துடும், உனக்கு வயிற்றால் போயிடும், அதாவது நோய் சம்பந்தமா அதுக்கு வந்துட்டு ஒரு ஈவில் தாட்ஸ் அந்த குழந்தைகள் கிட்ட பேசவே பேசாதீங்க சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப முக்கியமா அது சாப்பிடும் போது கூட இந்த மாதிரி ஈவில் தாட்ஸ் அந்த குழந்தைகள் கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க. அதாவது தான் நோய்வாய்ப்பட்டதா அதை உணர்ற மாதிரி, அந்த நோய் தன்னை பிடிச்சுக்குங்கிறது அது பயப்படுற மாதிரி, சரிங்களா, இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு குழந்தைகள் கிட்ட பேசவே பேசாதீங்க. ஏன்னா அத அந்த அந்த உணர்வை அந்த குழந்தைக்கு அப்படியே தந்து அந்த குழந்தை இயற்கையாகவே நோய் எதிர்க்கிற சக்தி அதுகிட்ட இருக்கும் பாருங்க, அந்த இயற்கை அந்த எதிர்ப்பு சக்தி அது பாதிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா அந்த குழந்தை தன்னை எப்பயுமே ஒரு நோயாளி மாதிரி பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். குழந்தைகளுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா, குழந்தைகள் எப்பயுமே என்ன நினைக்கும்னா அம்மா அப்பா என்னையே கவனிக்கணும், சில சமயங்கள்ல அது முடியாது அம்மா அப்பானால். சோ இப்ப இந்த குழந்தைகள் என்ன பண்ணும்னா மேக்சிமம் பாருங்க, அதான் டாக்டர் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் மாத்திரையே வச்சிருப்பாங்க, டாக்டர்கிட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க, அந்த எந்த குழந்தை வந்து அழுதுட்டு வந்தாலும் அவங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. வயிற்று வலின்னு ஒரு குழந்தை போச்சுன்னு வைங்களே அதே மாதிரி தான் கொடுப்பாரு. அடுத்த கியூல ஒரு குழந்தை வந்துட்டு காய்ச்சல்னா அதே மாதிரி தான் கொடுப்பாரு. அப்ப டாக்டர் நீங்க கேளுங்க, டாக்டர் நீங்க என்னதான் பண்றீங்க, அது சொல்லுவாரு அது உண்மையிலேயே மாத்திரை இல்ல, அது மாத்திரை மாதிரி ஆனா மாத்திரை இல்ல. டாக்டருக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தைகள்லாம் நடிக்குதுன்னு வளர்த்து, இந்த குழந்தைகள் என்ன பண்ணும்னா அம்மா நம்மளை பாக்கணும்னா அப்பா நம்மளை பாக்கணும்னா நம்ம காய்ச்சல், அப்ப காய்ச்சல் வயிற்று வலி அப்படின்னா உடனே அம்மா கொஞ்சுவாங்க போய் அப்பா போய் கொஞ்சுவாங்க. சோ பாருங்க அது என்ன டெண்டன்சி கொண்டு வரா போடுறது என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க அங்க கொடுக்காதீங்க. அத பத்தியே பேசவே வேணாம். நோயின் ஒண்ணு இருக்குது, அது வந்துச்சுன்னா நம்ம சிக் ஆயிடுவோம், ஸ்கூல் போக முடியாது, தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், அது வந்தா மெடிசன் எடுக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளுக்குள்ள கொண்டு போகவே அங்க வேணாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கண்டிப்பா என்ன ஆயிடும்னா, அப்புறம் அந்த குழந்தைக்கு அது காய்ச்சல் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ யோசிக்கும், அவ்வளவுதான். நாளைக்கு அந்த குழந்தைய என்ன சொன்னா, சும்மா விளையாட்டு சொல்ல மாட்ட, அம்மா எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, சொன்னீங்க நீ எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது வெறும் சும்மா சாதாரண வார்த்தையா இருக்கும். அடுத்த நாள் அந்த காய்ச்சல் எண்ணம் அந்த குழந்தைக்கு என்ன கொண்டு வரும், காய்ச்சல் கொண்டு வரும். சோ இந்த இது வந்துட்டு என்னன்னா, நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இயற்கையாவே இந்த நோய் இதை பத்தி எல்லாம் பயப்படாத ஒரு நல்ல மனம், திடமான மனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நோயெல்லாம் போகும். சோ இந்த எண்ணங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு. அதனால்தான் இப்ப வேணா பாருங்களேன், இப்ப யாராவது நெக்ஸ்ட் முறை சபைக்கு வரும்போது, இப்போ நல்லா பிரதர் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு, வந்தோன்னு ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க. சந்தோஷம் வந்தவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவார், நான் டல்லா இருக்கிறேன்னா. மறுபடியும் சபையெல்லாம் முடிச்சுட்டு, இல்ல நீங்க ஆரம்பத்து கூட ரொம்ப மோசமா இருக்கிறீங்க, இப்ப பார்த்தா மூஞ்சி அப்படிதான் தெரிஞ்சு சொல்லுங்க, போகும்போது ஃபீவரோட போயிடுவார். கண்டிப்பா அது நமக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா. நம்ம பார்த்து நீங்க என்ன நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே நமக்கு நல்லா இருக்கிறோமோ இல்லையோ அந்த வார்த்தையை என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாயிடு, ரொம்ப ஹீரோ மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வருப்போ ரொம்ப என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க, ரொம்ப சிக் ஆயிட்டீங்க, உடனே நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். என்னன்னா அந்த எண்ணங்கள். சோ அதுதான் குழந்தைகளுக்கு. சோ சாதாரணமா இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கிற நமக்கிட்டேயே நமக்குள் உருவார எண்ணங்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை நம்முடைய சிந்தைகளை பாதிக்கிறதுனா, அப்ப இந்த குழந்தைகள் கிட்ட அந்த எண்ணங்கள் மிகப்பெரிய வேலை செய்யும். அப்ப இந்த குழந்தைகள் கிட்ட இந்த சின்ன சின்ன தருணங்கள்ல பெற்றோர்கள் பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்கள நல்ல அஸ்திபாரம் போடுவதற்கு ஏதுவாக அங்க இருக்கணும். ரொம்ப முக்கியமா பிரதர்ஷனம் இந்த வார்த்தை, அந்த குழந்தைகள் சாப்பிடும் போதோ வேற எப்பயினாலும் கூட சரி, இந்த நோய் சம்பந்தப்பட்டது அது ஏதோ சிக் ஆகிற மாதிரியான வார்த்தைகள் அந்த குழந்தைகள் கிட்ட நீங்க பேசவே வேணாம். மாறாக அதுக்கு எகென்ஸ்டா வேணா பேசலாம், என்னுடைய குட்டி என்னுடைய செல்லம் என்ன வேணா சொல்லுங்க, இது நல்ல பாப்பா, இது என்ன நல்லதுதான் சாப்பிடுவோம், கெட்டது சாப்பிடாது, இது நல்ல காய்ச்சல் அதாவது என்ன இதுக்கு எதுவுமே வராது, ரொம்ப ஸ்ட்ராங், இந்த மாதிரி ஏதாவது பேசுங்க. அதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் மாத்திர குழந்தைகள் கிட்ட பேசுங்க, மாறாக வந்துட்டு நீங்க நெகட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு நீங்க எதுவுமே போக வேண்டாம். அதே மாதிரி ஒரு குழந்தை அது கீழ்படியாம இருக்குது, ஏதாவது சின்ன தப்புகள் நாம சொன்னதுக்கு அப்புறமும் செஞ்சிருச்சுன்னா, அந்த குற்றங்களை அந்த சின்ன குழந்தைகிட்ட நீங்க போய் சொல்லும் போது கூட ரொம்ப இரக்கம், ரொம்ப அந்த என்ன சொல்லலாம் சிம்பத்தி, இரக்கம் கனிவோடு பேசணும். அதாவது அந்த தப்ப ஹைலைட் பண்ணாதீங்க, குழந்தைங்க கிட்ட தப்ப ஹைலைட்டே பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் என் செல்லமோ என் குட்டியோ ஏன்னா என்ன பண்ணிருக்குன்னா, அது தெரியாம தான் செஞ்சிருக்குது, அது தெரிஞ்சே செஞ்சுதான் இப்படி சொல்லுங்க தப்பு இல்ல. அதாவது தெரியாமதா செஞ்சிச்சு, ஆனா இனிமேல் என் குட்டி இப்படி செய்யாது ஏதாவது. அது அழகா பிரதர் சொல்ற, அது நீங்க போய் அங்க போய் படிக்கணும். அது எப்படி ஒரு குழந்தைகள் கிட்ட குழந்தை மாதிரி போய் அங்க பேசும், ஏன்னா அந்த குழந்தைகள் கிட்ட அப்படி பேசும் போது ரொம்ப இரக்கமா பேசணும். நீ தெரியாமதா செஞ்சுட்டேன்னு அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், நீ அடுத்த முறை இப்படி செய்ய மாட்டேங்கிறது அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், உன்னுடைய இருதயத்தினுடைய உண்மையான எண்ணம் நல்ல எண்ணம் தான், இந்த மாதிரி பேசுங்க. சோ அது ரொம்ப நன்மை, அந்த குழந்தைகள் அந்த சின்ன தவறுல இருந்து கீழ்படியாமல் இருந்து மனம் திரும்புவதற்கு. ஒருவேளை மறுபடியும் அதே மாதிரி தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த முறையும் அதே மாதிரிதான் பேசுங்க, பட் கொஞ்சம் கொஞ்சம் கடுமை காசு, கொஞ்சம் சீரியஸ்னஸ் அந்த குழந்தைகிட்ட காமிக்கும். சோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப டெண்டர் அவங்க, ரொம்ப என்ன சொல்லலாம் மிருதுவானவங்க அவங்க மனசெல்லாம். சோ அப்ப அந்த குழந்தைகள் கிட்ட பெற்றவர்கள் நாம பரிமாறிக்கொள்கிற வார்த்தைகள் அவைகள் தான் கருத்துக்கள். சோ அந்த கருத்துக்கள் கூடுமான வரைக்கும் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது நல்ல விதமான வார்த்தைகள், நல்ல விதமான கருத்துக்களா அங்க இருக்கணும். அது கண்டிப்பா குழந்தைகள் மனசுல நல்ல விதமான எண்ணங்கள் கொண்டு வரும், அது கண்டிப்பா அந்த குழந்தை நல்லபடியா இருக்கிறதுக்கு அங்க செய்யும். சோ இந்த எண்ணங்களுக்கு வல்லமை இருக்கு, அந்த எண்ணங்களை உருவாக்குற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது. அதை நம்ம குழந்தைய பயிற்றுவிக்கிற விஷயத்துல பெற்றவர்கள் ரொம்ப ஞானமா பயன்படுத்தணும், ரொம்ப அன்பா பயன்படுத்தணும். அது மறுபடியும் நீங்க அந்த வால்யூம்ல போய் படிச்சு பார்க்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோட நம்ம இந்த பாயிண்ட் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டாபிக் அங்க பேசுறேன். இன்னைக்கு இந்த டாபிக் எல்லா பெற்றோர்களுக்கும், ஒருவேளை சின்ன சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, மகா உபத்திரவத்துல நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும், அவர் சில்ட்ரன் இன் தி டைம் ஆஃப் ட்ரபிள். இன்னைக்கு கடைசி கால சபை நம்மை நம்ம அப்படி சொல்லிக்கிறோம். கண்டிப்பா நமக்கு அந்த நாட்கள் ரொம்ப நெருங்கி இருக்கு, நம்ம நல்லா தெரியும். இதே வார்த்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, பிரதர் ரசூலுடைய காலத்துல அவரோடு கூட இருந்த பரிசுத்தவான்கள், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணாங்க 1914. இது எல்லாம் முடிஞ்சு போயிடும், மகா உபத்திரம் உச்சக்கட்டம் வந்துடும். சோ அந்த பாயிண்ட்ல அவர் அந்த அந்த கண்ணோட்டில் இவர் இதை எழுதும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்களோட இன்னைக்கு யாருக்கு தான் ரொம்ப சீரியஸா பொருந்தது, நமக்கு தான் ரொம்ப அங்க பொருந்தது சரிங்களா. அப்போ இன்னைக்கு புது சிருஷ்டி அமைப்பில் இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகள் நாம் நாம பெற்றோர்களா இருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் நாம இந்த அறுவடையினுடைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த அறுவடையினுடைய முடிவுல நமக்கு இந்த அந்த கட்டப்பட்ட அந்த என்ன சொல்லலாம் கலைகளினுடைய கட்டுக்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ண போறார், எரிக்க போறார். அதுதான் டைம் ஆஃப் ட்ரபிள், அதுதான் மகா உபத்ரவத்தினுடைய காலம். நமக்கு நல்லா தெரியும். சோ இந்த காலத்துல நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஒரு அமைப்பையும் தேவன் விட்டு வைக்க போறதில்லை. இந்த உலகத்துல இருக்க எல்லா அமைப்புகளும் அங்க அழிய போறோம். அவ்வளவு பெரிய அழிவு அங்க நமக்கு அங்க வரத பத்தி தெரியும். சோ இதை அறிஞ்சிருக்கிற புது சிருஷ்டிகளுக்கு தானாகவே என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுடைய குழந்தைகள் பத்தி சில நியாயமான வருத்தங்கள் அங்க வந்திருக்கு. அதாவது அவங்க பிரதர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரியான புது சிருஷ்டி பெற்றோர்கள் ஃபீல் அ டீப் இன்ட்ரெஸ்ட் இன் தயர் சில்ட்ரன். அவங்க குழந்தைகள் மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருக்கிறாங்க. என்ன விஷயத்துலனா, அந்த டிசையர் டு அரேஞ்ச் ஃபார் தம் ஆஸ் வைஸ்லி ஆஸ் பாசிபிள் இன் தட் டைம் ஆஃப் ட்ரபிள். சோ ஒருவேளை நாம் தேவன் கிருபையில கிறிஸ்துவனுடைய அங்கமாய் பரலோகம் போயிட்டா நம்முடைய குழந்தைகள் கண்டிப்பா எங்க மாட்டோம். இந்த தாட்கெல்லாம் இந்த சிந்தைக்கெல்லாம் இன்னைக்கு நாம 100% பொருந்திடணும். பொருந்திட்டு சப்ஜெக்ட் கேட்டாவோ சப்ஜெக்ட் படிச்சாவோ தான் அதற்குரிய சிந்தையில நாம வளர முடியும். கண்டிப்பா இன்னைக்கு நாம இது வந்து ஒரு ஒரு உண்மையான ஃபேக்ட். இது இந்த வாலியத்தை எழுதும் போது உடனே படிச்ச பிரதர்ஸ் விட இன்னைக்கு நமக்கு இது பொருந்தும். மகா உத்தரம் வருது, விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஒருவேளை தேவன் கிருபையில கிறிஸ்துவின் சரீர அங்கமா நாம ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் வச்சிருந்தாருனா ஆயிட்டோம்னா, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன நம்முடைய குழந்தைகள் கண்டிப்பா அவங்க எங்க இருப்பாங்க, மகா உபத்திரவத்துல மத்தியில மாட்டிட்டு இருப்பாங்க விசுவாசிக்கிறீங்களா? இல்ல டவுட்டா இருக்கா, ஏதாவது ஹெசிடேஷன் ஏதாவது இருக்குதா? பிரதர் அங்க அழகாக சொல்றாரு, சும்மா நினைச்சிடாதீங்க தேவன் வந்துட்டு நம்முடைய குழந்தைங்களை மிராக்குலஸா காப்பாத்திட்டு வரல நினைக்காதீங்க. அப்படி இல்ல, நம்ம குழந்தைகள் மாத்திரம் தேவன் தனியா ஒரு தீவில கொண்டு போய் வச்சு பாதுகாத்துருவாருலாம் நினைக்காது. சத்தியம் உண்மை. இந்த மகா உபத்திரவத்துல ஒருவேளை அது நம்ம நம்ம இப்ப விசுவாசம் ஏன்னா நம்ம ரொம்ப சீரியஸா ஃபீல் பண்ணும் இந்த பாயிண்ட். ஏன்னா நம்ம 10 வருஷம் சொல்லிட்டோம்னா அந்த 10 வருஷத்துக்குரிய சிந்தையில நாம் வளர வேண்டிய நம்ம கடமை. இல்ல 15 வருஷம் சொல்லிட்டோம்னா 15 வருஷத்துக்குரிய சிந்தையில வளர வேண்டியது நம்ம கடமை. சொல்றது நாம தான், சும்மா அதுக்குரிய முடிவுகள் சிந்தையில வளர்த்து நாம் தான் செய்யணும். சும்மா ஒரு காலங்கள் பத்தி பேசிட்டு அந்த காலத்துல பெற்றிருக்கிற வாய்ப்பு பத்தி பேசிட்டு, பட் அந்த அந்த வாய்ப்புல அந்த காலத்துக்குள்ள எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுக்கலாம், நம்ம சம்திங் மிஸ் பண்றோம். கண்டிப்பா இது நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த மகாபத்திரம் நம்ம விசுவாசிக்கிறபடி சகோதர சகோதரி, ஒருவேளை கர்த்தர் கிருபையில நாம சரீரங்கம் ஆயிட்டோம்னா, ஒருவேளை நமக்கு சின்ன சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா மகாபத்திரத்தில் இருப்பாங்க, கண்டிப்பா மகாபத்திரத்தின் மத்தியில் அவங்க இருப்பாங்க. சோ இதை உணர்ந்துட்டு பெற்றோர்கள் சில சமயங்கள் என்ன நினைச்சாங்க, பிரதர் சொல்றார் அவருடைய காலத்துல அவங்க குழந்தைகளுக்கு மகா உபத்திரத்துல அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன ஆயிருக்கணும், அங்க பண்ணிருக்கணும். அப்படி அவங்க மகா உபத்திரம் 1914 அவங்க எதிர்பார்த்திருக்கணும். எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்ன, ஆனா அது அது நல்ல விஷயம். அவங்க கிட்ட அவங்க நம்பி இருக்கிறாங்க, விசுவாசமா 1914 நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்ம நம்புறோம், ஏன்னா கொஞ்சம் நாள் அது ஒரு நம்புறோம். அவங்க நம்பர் எப்படி கிரியல காமிச்சிருக்கிறாங்க, சில பேர் பண்ணிருக்கிறாங்க கொடுத்து. அதனாலதான் பிரதர் சொல்றாரு பாருங்க, தே ஹேவ் அ டிசையர் டு அரேஞ்ச் ஃபார் தம். அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அது வந்துட்டு பொருளோ பொண்ணோ எதுவோ ஏதோ சம்திங் ஏதோ நினைச்சிருக்கிறாங்க. அதை பத்தி இவர் இங்க சொல்றாரு. சோ அப்படி சில பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க, பெற்றிருக்கிறாங்க சொல்றாரு இங்க அவர். அப்ப அது அங்க நினைச்சிருக்குது சரிங்களா, அந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருந்திருக்கிறாங்க, ஆனா செஞ்சிருக்கிறாங்க. பட் அவங்க செஞ்ச அந்த எண்ணங்கள் பத்தி கூட இங்க பிரதர் பேசுறாங்க. சோ அப்படி நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அப்போ எல்லா அமைப்புகளும் அழிஞ்சு போறது அவங்களுக்கு தெரிஞ்சு கூட அவங்க இப்படி நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரதர் சொல்லுவாங்க, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் எப்படி மகாபுத்திரம் வருதுன்னு விசுவாசிக்கிற நாம, நம்முடைய குழந்தைகள் மகாபுத்திரத்தில் கண்டிப்பா அதுல அனுமதிக்கப்படுவாங்கன்னு உணர்ற நாம, அந்த நாள்ல அவங்கள காத்துக்கொள்றதுக்கு நாம ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? பண்ண முடியும், ஏற்பாடு இருக்கு. பட் அந்த ஏற்பாடு என்ன, செல்வமோ பொண்ணோ இருக்க முடியுமா? ஒருவேளை அப்படி பண்ணுனா அது சரியா இருக்குமா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், வசனம் படிக்கிறோம் எசேக்கியல் 7:19. இந்த வசனத்தா இனிமேல் யாராவது புதுசா ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். எசேக்கியல் 7:19.
அவனுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும்.
செப்பனியா 1:18
கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க
மாட்டார். இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் சகோதர சகோதரிகளே. அதாவது இந்த மனுஷர்களே அவங்களுடைய வாழ்க்கையில பெருசா பாக்குற விஷயங்கள் இந்த பொண்ணு வெள்ளி இந்த பொக்கிஷங்கள். அந்த மகா உபத்திரவத்துல இங்க சொல்லியிருக்கிறது எக்ஸாக்டா 100% நடக்கும், சந்தேகமே வேண்டாம். இது லிட்டரலா அதாவது இது அடையாள பாஷையில கர்த்தர் பேசல, இது டைரக்ட். அந்த பொண்ணு வெள்ளியும் வீதிக்கு வரும்னா வீதிக்கு தான் வரும். இதைய மாத்திரம் 100% விசுவாசிச்சா கூட இந்த பூமியில நாம் இருக்க வரைக்கும் நமக்கு தேவையில்லாத கவலைகள் வராது, தேவையில்லாத பிரயாசங்கள் நாம் எடுக்க மாட்டோம், தேவையில்லாத ஏற்பாடுகள் நாம் பண்ணுவோம். ஒரு வேலை இருந்ததுல ரொம்ப நன்றி, தேவனுக்கு நன்றி சொல்லணும். அவர் ஆசீர்வாதமா கொடுத்துருக்க ஒரு தாளம் தான், சரிங்களா? ஒரு வேலை இல்லைன்னா இதை பத்தியெல்லாம் கவலைப்படவே தேவை. இது அப்படியே நிறைவேற போற வருஷம், இது நமக்கு தெரியும். சோ இது தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சேர்த்து வைப்போம்? மகா உபத்திரவத்தை கண்டிப்பா. பிரதர் சொல்ற மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து தேவன் ரொம்ப அற்புதமா ஏதாவது செஞ்சு அவங்களை பாதுகாத்துருவார், இல்லாட்டி அவங்களை தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவார் நம்ம நினைக்கவே வேணும். இந்த மகா உபத்திரம் உலகத்தின் எல்லா திசைகளையும் வரப்போகுது, யாருமே தப்பிக்க போறது. பிரதர் எந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை பட்டணத்துல தான் வரும்னு நினைச்சிடாதீங்க, அப்ப வந்துட்டு கிராமத்துல போயிட்டு நீங்க செட்டில் ஆயிடலாம்னு கூட நினைக்காதீங்க. அதுக்கு பட்டணம் கிராமங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்ல. அதாவது வசனம் சொல்றாரு அழகா, சகரியா 8:10 வசனம் சொல்றாரு, பாருங்க போகிறவனும் வருகிறவனும் நெருக்கடி நிமித்தம் அவங்களுக்கு என்ன இல்ல, டைம் ஆஃப் ட்ரபிள். மகா உபத்திரம் பத்தி பேச, ஆனா இது தமிழ்ல சரி இல்ல முழுக்க. போகிறவனும் வருவனும் எங்க போறாரு எங்க வராரு, இங்க நல்லா இருக்கு இங்கிலீஷ்ல, there shall be no peace to him that goeth out, வெளியே போறவர், நார் டு ஹிம் தட் கமத்தின், உள்ளுக்குள்ள வர்றவர், அது பட்டணமா இருக்கலாம் அது வீடா இருக்கலாம் என்ன வந்துக்கலாம் சரி. ஆனா எல்லாருக்குமே அந்த சமயத்துல என்ன இல்ல, அங்க சமாதானம் இல்ல. சோ கண்டிப்பா மகா உபத்திரம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லும் போது, கண்டிப்பா சகோதர சகோதரிகளே ஒருவேளை நம்முடைய குழந்தைகளை அந்த நாட்கள்ல அனுமதிக்கப்படுவாங்க, அவங்க ட்ரபிள்குள்ளத்தான் இருப்பாங்க. இப்போ புது சிருஷ்டி பெற்றோர்கள் இத உண்மையிலே தங்கள் இருதயத்துல உணர்ந்திருந்தாங்கன்னா, உணர்ந்திருக்கிற நாம இப்ப நம்ம குழந்தைக்கு அந்த டைம் ஆஃப் ட்ரபிள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், கவலை இருக்கு. ஆனா இப்போ அவங்க அந்த டைம் அந்த மகா உபத்திரத்தின் காலத்துல அதை தங்கள் தப்பு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நாம என்னப்பா செய்ய முடியும், சத்தியத்தான் சொல்ல முடியும் இல்லைங்களா, வேற எதுவும் சொல்ல முடியாது. பிரதர் ஆனா ரொம்ப கிளியர், புதுசிஸ்தியினுடைய பிள்ளைகளா இருந்துட்டாலும் பரவாயில்ல அந்த குழந்தைகள், சரிங்களா? அந்த குழந்தைகளுக்கு விசேஷமா தேவன் எந்த ஒரு வாக்குறுதியுமே அங்க கொடுக்கல. இன்னைக்கு எப்படி மற்ற உலக ஜனங்கள் எல்லாம் அதுல மாட்டெடுக்க போறாங்களோ அதே போலதான் நம்முடைய குழந்தைகளும் அதுல போய் மாட்ட போறாங்க. ஆனா என்ன சொல்லிருக்காங்க, தேவன் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்திருக்க, ஒரே ஒரு வசனம் கொடுக்கற, ஒரே ஒரு வசனம். ஆனா அந்த ஒரே ஒரு வசனம் மகாபுத்துல மாட்டெடுக்கிற எல்லாருக்குமே பொதுவா தர, என்னன்னா அந்த மகாபுத்திரத்துல கூட சிலர் மறைக்கப்பட்டுடுவாங்க. ஆனா அந்த சிலரு இன்னைக்கு இருக்கிற புது சிருஷ்டியிலுடைய குழந்தைகள் இல்ல, அவங்கள மாத்திரம் இல்ல, அவங்களா இருக்கலாம் இல்லாம அவங்க இருக்கலாம். ஆனா என்ன சொல்லலன்னா அது இவங்கத்தான் அவர் சொல்ல, அந்த வசனத்தை யாருக்கு சொல்ல சொல்றாருன்னா அந்த மகா உபத்திரவத்துல மாற்ற எல்லாருக்குமே பொதுவா அவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான வசனம். வசனம் படிங்க, செப்பனியா 2:3 வசனம், பேசுற வசனம் கர்த்தருடைய கோபத்தின் நாள் பத்தி, அதாவது மகா உபத்திரத்தை பத்தி அங்க பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க நீதியை தேடுங்கள், அப்புறம் மனத்தாழ்மை தேடுங்கள், குவாலிபிகேஷன் உங்களுக்கு. நீங்க அப்படி நீதியையும் மனத்தாழ்மையும் தேடுனீங்கன்னா, ஒருவேளை அந்த வார்த்தை முக்கியம், அப்படி தேடினீங்கன்னா ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாள்ல நீங்க என்ன ஆவீங்க. அப்ப என்ன அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, தேவன் என்ன ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறாருன்னா, மகா உபத்திரத்துல மாற்ற சாதாரண உலக ஜனங்களுக்கு கூட ஒரு வாக்குறுதி தேவன் கொடுத்திருக்காரு. நீங்க அந்த டைம்ல இருக்கிறீங்க பரவாயில்ல, ஆனா நீங்க நீதியையும் மனத்தாழ்மையும் தேடினீங்கன்னா ஒருவேளை என்ன ஆவீங்க, நீங்க அந்த மகா உபத்திரத்திலிருந்து உங்க தேவன் என்ன பண்ணுவார், உங்களை மறைப்பார். ஒரு பாதுகாப்பு இருக்குது. பட் அந்த பாதுகாப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, யார் யார் எல்லாம் நீதியும் மனத்தாழ்மையும் தேடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கு. ஸ்பெஷல்லா புதுசுடைய குழந்தைகள் வராங்களா? இல்ல. ஆனா அவங்க கூட வரலாம். ஆனா அவங்க கூட வரணும்னா அவங்க கூட என்ன பண்ணி ஆகணும்? சிம்பிளா தான். அந்த மகா உபத்திரவத்துல அது நம்முடைய குழந்தையா இருந்தாலும் சரி, உலகத்தானா இருந்தாலும் சரி, உலகத்தானுடைய குழந்தையா இருந்தாலும் சரி, காக்கப்படுவார்களே. ஆனா அவங்க நீதியும் மனத்தாழ்மையும் கேடுனா மாத்திரமே. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும், கன்ஃபார்ம் மகா உபத்திரம். அதே போல கன்ஃபார்ம் நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு வேலை நாம சபையா அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டா அவங்க மகா உபத்திரத்தில் இருப்பாங்க. அதே போல கன்ஃபார்ம் என்னன்னா, அவங்களுக்கு தேவன் பாதுகாப்பு சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த பாதுகாப்பு வேற மாதிரி அற்புதமா, மிராக்குலஸா, மேஜிக்கா, வித்தியாசமா, நடைமுறைக்கு அப்பாற்பட்டல தேவன் கொடுக்கல. அந்த உபத்திரம் இருக்கிற அந்த குழந்தை அந்த மனுஷனின் நீதிக்கும் மனத்தாழ்மையும் தேர்னாங்கன்னா அவங்க மறைக்கப்படுவாங்க. ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரியுது. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு இந்த சொல்யூஷன் தான் கொடுக்க முடியும். நம்ம குழந்தைகள் மகா உபத்திரத்திலேயே இருந்துட்டா கூட அந்த சமயத்துல அவங்க என்ன தேடணும்? நீதியும் மனத்தாழ்மையும் தேடணும்னா இன்னைக்கு பெற்றோர்கள் நாம் என்ன செய்யணும்? என்னதான் செய்ய முடியும்? அதுதான் தேவன் பத்தி, அவருக்கு அவரிடத்துல பயபக்தியா இருக்கிறதுடைய நன்மைகள் பத்தி, அவருடைய வாக்கு தத்த வசனங்கள் பத்தி, அவருடைய தெய்வீக திட்டம் பத்தி. அந்த ஞானத்துல இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம தர முடியுமோ அதுதான் தரணும் நாம் கண்டிப்பா. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிரதர் சொல்றாரு, எந்த அளவுக்கு சொல்றாருனா கண்டிப்பா அந்த மகாபத்துவத்துல ஆகாரம் கூட இல்லாம போகும். இன்னைக்கு இதெல்லாம் சீரியஸா திங்க் பண்ணும். நாம ஆகாரம் கூட இல்லாம போகும், அது வசனம் அது ஆகாரம் கூட இல்லாம போகும். ஆனா அந்த சமயத்துல நம்ம குழந்தைங்க அந்த ஆகாரம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த ரிச் ஃபுட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா நிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. சோ அதை பத்தி கவலையே பட வேணாம் சொல்றேன். அது மாத்திரமில்ல, ஒருவேளை பெற்றோர்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம் இந்த விஷயத்துல. இது என்னைக்கு நம்ம தேவன் கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தோமோ அந்த எல்லா லிஸ்ட்ல யார் கூட வராங்க? நம்முடைய சின்ன சின்ன குழந்தைகள் கூட வராங்க. சோ தேவனுடைய ப்ராப்பர் கேர்ல தான் அவங்க இருப்பாங்க. அது மாத்திரமில்ல, ஒருவேளை கர்த்தருடைய கிருபையில நாம கிறிஸ்துவின் சரீர அங்கமா போனோம் என்றால், தேவன் அந்த வாய்ப்பை நம்ம நினைச்சா அந்த திரைக்கு அந்த பக்கம் நம்ம போகும் போது நமக்கு இன்னும் பெரிய வல்லமை தான் தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம குழந்தைய நாம என்ன பண்ணலாம், அங்கே இருந்துட்டு நாமளே அங்க பார்த்து அவங்கள முழு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்க என்னதான் நினைச்சு இங்கேயே இருந்து காத்துக்கலாம்னு பார்த்தா கூட அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இங்கேயே குழந்தைய கை பக்கத்திலேயே பிடிச்சிட்டு மக்கா ஊத்துரும் அங்க நடக்குது போகாதன்னு சொன்னா கூட அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா அந்த மிகப்பெரிய வாய்ப்பு யாருக்கு தேவன் கொடுக்குறாங்க? புது சிஷ்டிகளுக்கு. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் சரீர அங்கமா இருந்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து தூங்க குழந்தைய நேரடியா பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படி நாம போயிட்டோம், நம்ம அங்க இருக்கிறோம், நம்ம குழந்தை டைம் ஆஃப் ட்ரபிள் மாட்டிட்டு இருக்கு, நாம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் நினைக்கிறோம். ஆனா அவரு அங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அவர் புது சிஷ்டியடி பய மாதிரியே இல்ல, அவர் மகாபுத்திரத்துல இன்னும் புத்திரம் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்க. இப்ப இவர் எப்படித்தான் யார்த்தான் காப்பாற்ற முடியும்? புது சிஷ்டி பசங்க தான், சத்தியத்துல வந்த குட்டி குட்டி குழந்தைகள் தான். இன்னைக்கு மகா உத்திரத்தை இன்னும் குறைவு செஞ்சுட்டு அப்புறம் மேல நமக்கு இருக்கிறவங்களுக்கே டென்ஷன் ஆகும். நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும் போத அந்த மாதிரி சமயத்துல அவங்க தேவனுக்கு கீழ்படியாம அந்த மகா உத்திரத்துல இருந்தாங்கன்னா தேவனும் ஏதோ பண்ண முடியாது, கிறிஸ்துவும் ஏதோ பண்ண முடியாது, கூட இருக்கிற நாம நம்ம குழந்தைக்கு எதுவும் பண்ண முடியாது. சோ தேவன் ஒண்ணு பண்றாரு, கிறிஸ்துவ ஒண்ணு பண்றாரு, சபை ஒண்ணு பண்றாங்க, அது எல்லாம் எதை அடிப்படையா வச்சுதான் பண்ண முடியும்? அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த உபத்திரத்துல மாட்டிட்டு இருக்கிற குழந்தை, அது உங்களுதோ யாருதோ சாதாரண உலக மனுஷனோ, அவங்க தேவனிடத்துல என்ன மாதிரி கிரியை அந்த டைம் காமிக்கிறாங்க, அது வச்சுதான் நமக்கே அதிகாரமாக. சோ ரொம்ப முக்கியம். சோ இப்போ இதெல்லாம் ரொம்ப கேரண்டியா இருக்கும் வசனத்துல நம்ம பாக்குறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம பேசுறோம்னா நாம அதை விசுவாசிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பணும், நம்ம நம்பணும்னா அதுக்கு ஏற்ற ஸ்டெப்ஸ் நாம் எடுக்கணும். இதுதான் அந்த விசுவாசம். விசுவாசம் ஜஸ்ட் கேக்குறது இல்ல, ஜஸ்ட் படிக்கிறது இல்ல, ஜஸ்ட் பாக்குறது இல்ல, ஜஸ்ட் நம்புறது இல்ல, அதற்கு ஏற்ற கிரைகளுக்கும் நம்ம காமிக்கணும். கண்டிப்பா அப்போ இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. சோ அப்ப அந்த குழந்தைகளை நம்ம அந்த மகா உபத்திரத்தவங்கள அவங்க இருந்து தேவனுக்குள்ள நல்ல பலமா இருக்கிறதுக்கு ஏற்ற கிரியைகள் இன்னைக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கு நாம் செய்யணும் சகோதர சகோதரிகளை. சோ இதுதான் நமக்கு அங்க முக்கியமான ஒரு விஷயமா அங்க பேசுறேன். சரி, இப்போ இன்னொரு சின்ன டாபிக் என்னன்னா, குழந்தைகளுக்கு நியாயமான சில பொழுதுபோக்குகள்லாம் நாம என்ன தரலாம். இதெல்லாம் ஏற்கனவே பேசணும், பட் இங்க வேற ஆங்கிள் பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய சுபாவத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷன் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பார், கொஞ்சம் வாயை விட்டு சிரிக்கணும்னு நினைப்பார். இது வந்துட்டு நம்முடைய சுபாவம், அந்த ஹியூமர் சென்ஸ், சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும், பார்க்கணும், குஷி ஆகணும், அப்படியே கழிப்புல பொங்கணும், இதான் நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குணாதிசி. சோ இது குழந்தைகளுக்கு கூட அதிகமா இருக்குது. ஆனா என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகள் வந்துட்டு குழந்தைகளுக்கு இது அவசியம் தான். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு அந்த வயசுல அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம், நம்ம உலகத்தை பத்தி, சுத்தி இருக்கிற ஜனங்கள் பத்தி, சூழ்நிலைகள் பத்தின ஞானத்திலயும் அவங்களை வளர்த்தணும். அவங்களுக்கு பிரியமான வழியில கூட அவங்களை போகிறதுக்கு வைக்கணும். சோ இந்த நல்ல கருத்துக்கள் கூட சொல்லணும். ஆனா இது எல்லாம் தவிர்த்துட்டு குழந்தை சும்மா கல 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 கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தாவே போதும்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பெற்றோர்கள் சில சமயங்கள குழந்தைகளை ரொம்ப விட்டுடுறாங்க. நல்லா குஷியா இருக்கட்டும் குழந்தை அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு மனோபாவத்துல வளர்க்கப்படுற குழந்தை பின்ன கொஞ்சம் வளர வளர அவங்க என்ன சொல்றாருன்னா, அவர் பாயிண்ட், அவர் காலத்துல அவர் எழுதுறாரு. அவர் காலத்துல இருந்த போது இன்னைக்கு நம்ம சில வார்த்தைகள் சேர்க்கணும். என்னன்னா அவர் சொல்றாரு, இந்த குழந்தைகள் எல்லாம் நேச்சுரலா எதிர்பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. சிரிக்கணும், பாக்கணும், ஆச்சரிய பண்ணணும் அப்படின்னா தியேட்டருக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவர் காலத்துல இறங்குறாரு, எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், இல்ல இல்ல அந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கே என்ன வந்திருக்கு, டி வந்துடும், அடிக்கடி தியேட்டர் போய் உடம்பு பாதிச்சுக்க வேண்டாம், உட்காந்தே பாருங்கலாம், சரிங்களா? அப்ப இது ரொம்ப ராங், அது ரொம்ப திட்டார் திட்டாரு. Desire to be amused, thus cultivated. அந்த வகையில எப்பயுமே ஒரு சந்தோஷ மயக்கத்தில் இருக்கணும்னு விரும்புற குழந்தைகள் இன் டியூ டைம், ஏற்ற சமயத்துல வளர்ச்சி அடையும் போது கிரேவ்ஸ் ரொம்ப இச்சிப்பாங்க. பாருங்க, அது ரொம்ப இச்சிக்கிறது. கிரேவ்ஸ் தி தியேட்டர் அண்ட் தி நான்சென்ஸ் ஆஃப் தி கிளவுன். திட்டுறாரு, அது ஒண்ணுமில்ல, அதுக்கு போயிட்டு கட்சியில் அவங்க பின்னால போகிற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. குழந்தைகளுக்கு அதாவது சரியான விதத்துல பொழுதுபோக்குகள் அங்க கொடுக்கணும், பிரயோஜனமான வகையில அவங்களுக்கு அங்க கொடுக்கணும். மாறாக பிரதர் அருமையான ஒரு சஜஷன் சொல்றாரு, இந்த மாதிரி குழந்தைகள் டிவிக்கு பின்னாடியோ திரைப்படத்துக்கு பின்னாடியோ போயிட்டு அங்க ஒண்ணுமில்லாத மாயையை பார்த்துட்டு, சும்மா மேக்கப்ல வர ஹீரோவை பார்த்துட்டு, அவர் செய்யற சாகசத்தை எல்லாம் பார்த்துட்டு, இவர் அப்படியே அதை நடிச்சிட்டு வீட்டுக்குள்ள விளாண்டுட்டு போயிட்டு, இது பிரயோஜனம் இல்லாத மாதிரி வளர்ந்து வேணாம், வளர்ந்துடக்கூடாது. மாறாக நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, அவர் அருமையா சொல்றார், மெம்பர்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன் ஷுட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் புது சிருஷ்டிகள் என்ன பண்ணணும்னா, ஷுட் ட்ரெயின் தயர் ஆஃப் ஸ்பிரிங்ஸ், தங்களுடைய குழந்தைய பயிற்சி வைக்கணும். எப்படி பயிற்சி வைக்கணும், நல்லா நல்லா அருமையான வார்த்தை, தமிழ்ல எப்படி இருக்கு நீங்க போய் படிங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அலாங் ஆப்போசிட் லைன்ஸ், இந்த சாதாரண உலகத்துல சாதாரண குழந்தைகள் சாதாரண திரைப்படங்கள், கேலிகள், இதெல்லாம் கேளிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா மாதிரி ஆகுறாங்களோ, அதற்கு நேரடியாக அவங்களை வளர்த்தணும். நாம நம்ம குழந்தைகள் எப்படி வளர்த்தணும், நேரடினா டு பி ஆக்டர்ஸ் இன் தி கிரேட் டிராமா ஆஃப் லைஃப். வாழ்க்கைங்கிற இந்த நாடகத்துல, இது நாடகம் சொல்றோம், நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உலகம் ஒரு மேடை நம்ம சொல்றோம், ஒரு நாடக மேடை சொல்றோம், அதுல எல்லாம் நாம கதாபாத்திரம் யாராவது சாதாரண மனுஷன் சொல்றோம். அதே பிரதர் ரசூல் கோட் பண்றோம், இந்த வாழ்க்கைங்கிற இந்த டிராமால என்னன்னா, ஆக்டர்ஸா இருக்கிறதுக்கு வழி நடத்துங்க, ஆனா எப்படிப்பட்ட ஆக்டர்ஸ்னா, டு டெப்ரிசியேட் ஷேம்ஸ் அண்ட் டு சீக் டு பெர்ஃபார்ம் as great acts of usefulness and benevolence on the world stage. இந்த உலகம்ங்கிற மேடையில், இந்த வாழ்க்கைங்கிற நாடகத்துல பிரயோஜனம் உள்ள ஒரு பங்க அவங்க நடிக்கிறதுக்கு அவங்களை நீங்க பயிற்றுவீங்க சொல்றாங்க. உண்மை தான், நம்ம எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணும். ஒரு புது சிருஷ்டி யார், ஒருவேளை அவங்க தேவன் கிருபையில அந்த 144 லைட் ஆகுனா ரியல் ஹீரோஸ் இல்லைங்களா? என்ன சொல்லுவோம் நாமோ, பொதுவா ஹீரோனா யார், நம்ம என்ன பாக்கிறோம் இந்த சினிமால எல்லாம் பாக்குறோம், நல்லா பெரிய பெரிய சாகசம் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். என்ன யார் அவங்க, சாதாரண மனுஷன் செய்ய முடியாத செய்யறவர். அவர் பெல்ட் அடிச்சு அங்க போய் அடிச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்மனாலையும் முடியாது, பக்கத்துல இருக்கிறனாலையும் முடியாது, அவர்னால மாத்திரம் முடியுது. என்னமோ பெரிய விஷயம் எல்லாம் செய்யறாரு, நம்ம ரொம்ப ஜோராயிடுவோம் இல்லைங்களா? நியூ கிரியேஷன் பத்தி நினைச்சுப்போம், ஒரு தேவனுடைய அந்த பிள்ளைகள் பத்தி நினைச்சுப்போம். அதான் நாம சொன்னோம் ஒரு முறை ஒரு சப்ஜெக்ட்ல, சபை சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு பத்தி சொல்லணும்னா எக்ஸ்ட்ராடினரி மென் அண்ட் விமன். அவங்க இந்த உலகத்துல அவங்களை சேர்க்கவே முடியாது. அவங்க ஒரு வேலை இன்னைக்கு அந்த வாய்ப்புல நாம இருக்கிறோம்னா, அந்த தாட் மனசுக்குள்ள கொண்டு வாங்க. நம்ம சாதாரண ஜனங்கள் இல்ல, ஆனா நம்மளுடைய பலத்துல இல்ல, நம்முடைய ஞானத்துல இல்ல, தேவனுடைய வல்லமையில அவங்கள மாதிரி பொறுமை வேற யாரும் இருக்க முடியாது. அவங்க மாதிரி தைரியம் யாரும் இருக்க முடியாது, அவங்க மாதிரி டேரிங் நேச்சர் யாருக்கு இருக்கா, அவங்க மாதிரி துணிச்சல் யாருக்குமே இல்லை இந்த உலகத்துல, அவங்க மாதிரி சகிப்புத்தன்மை யாருக்குமே இல்லை. நினைச்சு பாருங்க, இது ஒரு மனுஷனும் செய்ய முடியாது, இது சபை செய்யறாங்க, அதனால்தான் அவங்க சபை. சோ அப்படி சொல்றாரு, அதான் சொல்றாரு, இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில இந்த வாழ்க்கைங்கிற அந்த டிராமாவில உங்க பையங்க உங்க பொண்ணுங்க ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம் உள்ள சாகசம் செய்யறதுக்கு அவங்கள நீங்க வளர்த்துங்க. மாறாக சும்மா மாயையா இருக்கிறத போய் பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டு அதை அப்படியே மிமிக்ரி பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்கு, அது உலகத்தின் மச்சம் கூட குழந்தை. நம்ம குழந்தைங்க அப்படி இல்லை, நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி பயன்படுது. கண்டிப்பா தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு ஒருத்தரும் சாதாரணவங்க கிடையாது, அது ரொம்ப முக்கியமான சபை. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவங்களை நம்ம வழி நடத்தணும். என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய தாழ்ந்துகளுக்கும் தேவன் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்புகளின் ரீதியில என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன தாழ்ந்துகள் நம்மளோட குழந்தைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை தேவனுக்காக தேவனுடைய திட்டத்துல இசைந்து அவங்க பயன்படுத்தணும். பின்னால அந்த அந்த நோக்கில அவங்களை வளர்க்கணும், ரொம்ப முக்கியம். அப்புறம் கடைசியா இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புது சிருஷ்டிகளுடைய குழந்தைகளுடைய திருமணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன பாரத்துல. ஆனா அங்க என்ன பார்த்தோம்னா, புது சிருஷ்டிகளுடைய திருமணம் தான் பார்த்தோம். அந்த திருமணத்துல புது சிருஷ்டிகள் எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும் பார்த்தோம்னா, புது சிருஷ்டிகள் ஒரு புது சிருஷ்டி தான் மேரேஜ் பண்ணு திருமணம் பண்ணிக்கணும். பட் இங்க பாக்குற விஷயம் வேற. இங்க பாக்குற விஷயம் என்னன்னா, நாம புது சிருஷ்டிகள் பெற்றோர்கள், நம்ம குழந்தைங்க விசுவாசிகள், இன்னும் புது சிருஷ்டி ஆகல, ஒருவேளை மேரேஜ் வயசுக்கு வந்திருக்கலாம். இப்ப அவங்களுடைய திருமணம், அவங்க இன்னும் என்ன ஆகல, அந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சு, நாம புது சிருஷ்டிகள் பெற்றோர்கள் அம்மா அப்பா, ஆனா பையனோ பொண்ணோ புது சிருஷ்டி இல்ல, இப்ப திருமணம் ஆயுது வந்திருக்கு. புது சிருஷ்டி ஆவருக்குன்னு கொஞ்சம் லேட் கூட ஆகும், லேட் ஆகுறவங்க இல்லையா அது கூட தெரியாது. பட் விசுவாசமா தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க, சில பெக்குலர் கண்டிஷன்ஸ் தான். சோ இவங்களுடைய திருமணம் எப்படி இருக்கணும், ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம பேசுறோம்னா, அந்த புது சிஷ்யர்களுடைய திருமணத்தை பத்தி நம்ம படிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் ஒரு அருமையான ஒரு சஜஷன் சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்த காலத்துல உண்டாயிருக்கிற உபத்திரவத்தை எல்லாம் பார்க்கும் போது அவர் நிறைய பேசுறார் திருமணம் பத்தி. ஒன்னு குறைந்த ஏழாம் அதிகாரம் பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகையாலு தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்து வைக்கிறவர் நல்லதே செய்கிறான், திருமணம் செய்கிறதுக்கு அவசியத்தை காணாமல் அவங்க அப்படியே இருந்து தேவனுக்கு பிரியமா நடந்துருவாங்கன்னு உறுதி கொண்டு எடுக்கிற அவர் கூட என்ன பண்றாரு, அதிக நன்மை செய்யறார். சோ அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, புது சிருஷ்டியா இருக்கிற தங்களுடைய குழந்தைகள் திருமணம் செய்யறதுக்கு அவசியம் இல்லைன்னு தகப்பனோ தாயோ உணர்ந்து அதுல அவங்களை வழி நடத்தினாங்கன்னா அவர் என்ன செய்யறாரு சொன்னாரு. அதிக இந்த வசனம் நம்ம யாருக்கு தான் பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம குழந்தையோ புது சிருஷ்டியா இருக்கும் போது பயன்படுத்துறோம், அப்பதான் பயன்படுத்துறோம். ஆனா சில சமயங்கள்ல பட் அப்படி எல்லாம் இங்க நடக்கிறது இல்ல, பட் ஆனா வாய்ப்புகள் இருக்கு, அதனால தான் அந்த பாயிண்ட் சொல்றாரு. சில சமயங்கள்ல புது சிருஷ்டியா இருக்கிற பெற்றோர்கள் புது சிருஷ்டி அல்லாத தங்களுடைய குழந்தைகள், அதாவது கான்சன்ட்ரேட் ஆகாத தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வசனத்தை அப்ளை பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணா முடியாது பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ராங், ரொம்ப தவறான வழி நடத்தல், அது உங்க குழந்தை நிக்காது நினைச்சு நிக்காது, ரொம்ப கஷ்டம். புது சிருஷ்டிக்கு பயன்படுத்துற வசனங்களை சாதாரண உலகத்தின் மனுஷனுக்கு பயன்படுத்த முடியாது, சாதாரண உலக மனுஷனுக்கு இருக்கிறது புது சிருஷ்டிக்கு கூட அங்க ஆப்டா போறாங்க. புது சிருஷ்டிக்குரியது புது சிருஷ்டி தான், அவங்களுக்கு வேற எதுவும் அங்க சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களை பத்தி பேசும்போது சபையில நாம புது சிருஷ்டிகள், ஆனா நம்மளுடைய குழந்தைகள் விசுவாசிகளா இருக்குது, ஆனா இன்னும் கான்சன்ட்ரேட் ஆகி புது சிருஷ்டி ஆகல, அவங்கள பத்தி பேசும்போது பிரதர் என்ன பேசுறாருன்னா, ஒரு வசனம் படிங்க, 1 தீமோத்தேயு 5:14. பாருங்க, இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகள், பட் இங்கிலீஷ்ல அது விதவைகள் வார்த்தை வரல. ஐ வில் தேர்ஃபோர் தட் தி யங்கர் விமன், அவ்வளவுதான், நாட் யங்கர் விடோஸ் உத்தியோகங்கள் வார்த்தை இல்லை. சோ யங்கர் உமன் பத்து, அதாவது இள வயசுல இருக்கிற சகோதரிகள், அவங்க இன்னும் புது சிருஷ்டி கூட ஆகல, அப்படியே இருக்கு வேணாம், நீங்க பெஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க விவாகம் பண்ணவும், அப்புறம் பிள்ளைகள் பெறவும், வீட்டை நடத்தவும், பாருங்க, விரோதியானவன் சாத்தானு வஞ்சித்து உங்களை வழிவழுக செய்து விடாத படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பெஸ்ட் மேரேஜ் பண்ணுங்க, குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுங்க, குடும்பம் உண்டாக்குங்க, குடும்பத்தை வழி நடத்துங்க, பெஸ்ட். அது சொல்றாரு. யாரு சொல்றாரு அப்படின்னா, புது சிஷ்டிகளுடைய குழந்தைகள் தான் அவங்க, அதாவது சபையில் அவங்க விசுவாசிகள் தான். அப்படின்னு என்ன ஆகல, அவங்க கான்சன்ட்ரேட் ஆகல. சோ அப்படி இருக்கிறவங்க பத்தி பேசும்போது, ஒருவேளை அவங்க புது சிஷ்டி ஆவாங்களோ இல்லையோ தெரியல, இப்படி எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த உரிய வயது வந்துச்சுன்னா, புது சிஷ்டி பெற்றோராகிற நாம கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த ஏற்ற வயசுல திருமணம் பண்ணி வைக்கிறது தான் அங்க நண்பர். உண்மையிலேயே நல்ல ஞானம் உள்ள புது சிஷ்டி பெற்றோர்களே அந்த காரியத்தை செய்வாங்க, மாறாக அவங்களுடைய விருப்பங்களுக்கு மாறா அங்க முன் நிமிந்து நிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வசனத்தை தவறா பயன்படுத்திட்டு, நீ கூட இது திருமணம் பண்ணிட்டா நிறைய பொறுப்புகள் வரும், அதையெல்லாம் இழுத்துட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் இருக்குங்க, அது கஷ்டம், அதெல்லாம் சொல்லிட்டு அவங்கள வந்துச்சுன்னா அங்க தடை செய்யக்கூடாது. ஒரு அவனை சொன்னா என்ன பதில் சொல்றாருன்னா, அப்படி செய்யறது நல்லது கூட இல்ல. அந்த வயசுல அவங்க கிட்ட அம்மா அப்பா இல்லாத சரி பரவாயில்ல, அம்மா அப்பானாலும் சரி, வேற யாரு போயிட்டு அதுக்கு விரோதமான சஜஷன் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வாழ்க்கையில ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் எப்படி தேவன் சாதாரண மனுஷன் ஆதாம் ஏவால பரிபூர்ணமா சிருஷ்டித்தார். அவங்களுக்கு ஒன்று பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாம்சமா இருங்க. அது யாருக்கு சொன்ன வார்த்தைகள், சாதாரணமான கார்னல் மேன் அண்ட் விமன், அதாவது சாதாரணமான மாம்சத்துல இந்த பூமியில வரப்போகிற சாதாரண ஆண் பெண் எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை. நீங்க தனியா இருக்க வேணாம், நீங்க திருமணம் பண்ணி ஆசீர்வாதமா சந்தோஷமா இருங்க. அது மாத்திரம்ல விவாக மஞ்சம் அனைவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கு. இது சாதாரண உலக மனுஷன். ஆனா புது சிருஷ்டிக்கு வேற கேட்டகரி. அப்போஸ்தல் பவுல் பேசுறாரு புது சிருஷ்டிக்கு என்ன சொல்றாருன்னா, அதுதான் அவங்க தான் அந்த வார்த்தை சொல்றாரு. ஒருவேளை நீங்க திருமணம் செய்யறது அவசியமா காணாமல் இருந்தா கூட அது நல்லது, ரொம்ப நல்லது சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா, அது புது சிருஷ்டிக்கு அங்க பேசுறாரு. பட் சாதாரண மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறத நாம அவங்களுக்கு அனுமதிக்கணும். நம்முடைய குழந்தைகள் ஒருவேளை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம திருமண வயதுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பிட்டு இருக்கும் போது, இரு சிஷ்டி பெற்றோராகிய நாம அவங்களுக்கு அந்த திருமணம் செய்து வைக்கணும். பிரதர் இன்னும் ஒரு பங்குக்கு மேல போய் சொல்றாரு. உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் தெரியுங்களா, பிரதர் சொல்றாரு. அண்டர் வாட் தி அப்போஸ்தல் டெசிக்னேட்ஸ் தி பிரசன்ட் டிஸ்ட்ரெஸ் சொல்றாரு இல்லைங்களா, ஒன்னு குறைஞ்சது 7:26 படிங்க அந்த வார்த்தை. சொல்றாரு இல்லைங்களா, இப்போ அது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் தான் மேரேஜ் பத்தி சில எக்ஸ்ட்ரா சஜஷன்ஸ் அவர் சொல்றாரு. சோ அப்போஸ்தல் சொல்ற அந்த துன்பத்து நிமித்தம் அந்த ஆங்கிள் நாம பார்த்தோம்னா, நாம இன்னைக்கு உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பிரதர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு, வி வுட் ஈவன் ஃபேவர் வாட் வுட் பி கன்சிடர்ட் ஏர்லி மேரேஜஸ். சீக்கிரத்துல திருமணம் செய்து வைக்கிற பழக்கத்தை நாம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க போதுமான அந்த வயசு 18-21 நம்ம கவர்மெண்ட் அங்கீகரிக்கிற வயது, அது வந்து அவங்க அந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழையிற்கான பக்குவங்கள் தங்களுடைய இருதயத்துல பெற்று, ஏன்னா திருமண பந்தம் போது ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கணும். சோ அவருடைய விருப்ப விருப்புகளுக்கு இந்த சிஸ்டர்ஸ் போனோம், இந்த சகோதரியினுடைய விருப்பம் இருக்கிறதுக்கு அவர் வரணும். பிளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும் அந்த ஆண் பெண்ணுக்கு இடையில, பிளெக்சிபிலிட்டி. என்னன்னா அவங்க கருத்துக்கு இவங்க செய்யணும், இவங்க கருத்துக்கு அவங்க சேர்ந்து கொடுக்கணும். சோ இந்த பக்குவம் எல்லாம் அவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு சீக்கிரத்துல அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது பெஸ்ட் சொல்றோம். ஏர்லி மேரேஜஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அது பெஸ்ட். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு குழந்தையை வளர்க்கும் போது பெற்றோர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, குழந்தைக்கு மாத்திரம் அங்க பிளெஸிங் இல்ல, யாருக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங் இருக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கு. தேவன்கிட்ட இவங்க சீக்கிரமா சேர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி சீக்கிரத்துல அந்த பந்தத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு சரிங்களா, அப்ப சீக்கிரமா ஒரு தாயோ தந்தையோ ஆயிட்டவங்க இன்னும் சீக்கிரமா யாருக்கிட்ட சேர்க்கதான் பாப்பாங்க. இதெல்லாம் நல்லா உணர்ந்தோம்னா தேவன்கிட்ட இன்னும் சீக்கிரமா சேருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சோ அதெல்லாம் பார்க்கும் போது நாம ஈவன் ஏர்லி மேரேஜஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். சோ அது செய்யணும். அதாவது என்னன்னா, புது சிஷ்டிகள் பெற்றோர்கள் தங்களுடைய உடன்படிக்கை செய்யாத புது சிஷ்டி ஆகாத குழந்தைகள் திருமண வயதுக்கு உட்பட்டவங்க எல்லாம் வந்துருந்து திருமணத்தை விரும்பினாங்கன்னா சந்தோஷமா அதை சீக்கிரமா செய்தி வைக்கிறது வந்துட்டு அங்க நன்மை. ஆனா கூட ஒரு எச்சரிப்பு, இந்த விஷயத்துல அவங்க இன்னொரு காரணம் மைண்ட்ல வைக்கணும், அவங்க தான் புது சிஷ்டிகள். யாரு, பெற்றோர்கள். யார் இன்னும் புது சிஷ்டி இல்ல, தங்களுடைய குழந்தை, அது ஆணோ பெண்ணோ இன்னும் புது சிஷ்டி இல்ல. அவங்களுக்கு ஆணோ பெண்ணோ தேடும் போது எப்படித்தான் தேடணும், நமக்கு ஏற்கனவே அந்த ஃபார்முலா, புது சிஷ்டி யார கல்யாணம் பண்ணும், புது சிஷ்டி. விசுவாசி யார கல்யாணம் பண்ணும், விசுவாசம் இல்லைங்களா. உலகத்தான் யார கல்யாணம் பண்ணோம், இந்த ஃபார்முலா மிஸ் பண்ணிவிட்டோம். நம்ம பொண்ணு நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க புது சிஷ்டி இல்ல, ஆனா அவங்களுக்கு ஒரு புது சிஷ்டி தேடணும்னா கண்டிப்பா டேஞ்சர். அது சரி டேஞ்சர். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், பெஸ்ட் இதே விசுவாசத்துல நம்முடைய சகோதர சகோதரியா இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில அவங்களுடைய பிள்ளைகள் வேற யாராவது அதே ஸ்டேஜ்ல விசுவாசி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அவங்களும் மேரேஜ் பண்ணுவேன். ஆனா என்னைக்குமே இந்த ரூல் கூட மாற வேண்டாம். ஏன்னா சில சமயங்கள்ல சுயநலத்துல அது கூட செஞ்சிடலாம், ஏதோ நமக்கு வந்து புது சிஷியிலான வரவங்க வரங்களாவது புதுசு, அது கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டோம் பார்த்துட்டோம், அந்த ஆங்கிள் பாக்குறதுனால இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நம்ம அங்க வைக்கிறோம். பிரதர் கூட அதனால அப்படி சொல்றோம். சோ அதனால்தான் அந்த பாடத்தினுடைய வரிசை கூட கரெக்டா இருக்கு. ஏற்கனவே மேரேஜ் பத்தி பேசிட்டா இப்ப பெற்றோர்கள் கடமை பத்தி அங்க பேசுறோம். சோ இது கூட பெற்றோர்கள் அங்க கவனமா இருக்கணும். கடைசி டாபிக் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பேணி காக்கிற விஷயத்துல பெற்றோர்கள் ரொம்ப பொறுப்புள்ளவர்களா நடக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரணும். சோ அவங்களுடைய ஆகார விஷயத்துல கூட ரொம்ப கேர்ஃபுல். அது மாத்திரம் இல்ல, முதல்ல எங்கிட்ட சொல்றோம்னா சாதாரண வீட்டுல கூட குழந்தைகளுக்கு நீங்க நல்ல காற்று ப்ரொவைட் பண்ணணும், நல்ல வெளிச்சம் உள்ள வீடு பண்ணும். அதாவது என்னன்னா ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும், நல்லா காத்து வந்துட்டு போகணும், சூரிய ஒளி எல்லாம் வந்துட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஏற்படுத்தி தாங்க. சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, சுத்தமான சூழ்நிலை, வீட்டினுடைய சூழ்நிலைகள் அப்படி நீங்க உருவாக்கி தாங்க. அது மாத்திரமில்ல, அந்த ஆகார விஷயத்துல கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சுத்தத்தை பத்தி நிறைய சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைகளுக்கு. அப்ப இந்த ஆகார விஷயம் பத்தி பேசும்போது பிரதர் அவர் ஒரு டயட்டீஷியன் மாதிரி ஆயிடுறாரு. பிரதர் தான் நம்ம இதெல்லாம் படிக்கும் போதுதான் அவர் தேவன் எப்படி வல்லமையா பயன்படுத்திருக்கதா நமக்கு தெரியும். அவர் ஆகாரத்தை பத்தி பேசுற பகுதி போய் படிப்பான், எல்லா படிக்கும் படிக்கணும் நாம. ஆனா பாருங்க அவர் ஒரு புது சிருஷ்டி என்ன மாதிரி பேசுறாரு. ஆகாரத்துல மூணு விதம் சொல்றாரு. அந்த ஆகாரத்துல எந்தெந்த விதம் சாப்பிட்டா சரீரத்துல என்னென்ன மாற்றங்கள் வரும், எதாவது குழந்தைக்கு நல்லது எதாவது குழந்தைக்கு கெட்டது, சோ ஆகாரம் எப்படி கொடுக்கணும் எல்லாம் போய் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப பிரதர் சொல்றாரு பேசிக்கா மூணு விதமான உணவு முறைகள் இருக்குது. முதல் உணவு முறை என்னன்னா ரொம்ப ஹைலி புரோட்டீன் ரிச்சா சாப்பிடுறது, புரத சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற ஆகாரங்கள் இருக்கு. அதுதான் என்ன சொல்றாரு, நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. சோ அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்ப இந்த கோதுமை அப்புறம் இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் இருக்கு இல்லைங்களா, இந்த புரோட்டீன் ரிச் எல்லாம் அதுல வருது. முட்டை கறி மீன் எல்லாம் அங்க வருது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஃபுட்டு. ஆனா இது ரொம்ப முக்கியம். இதுதான் என்ன பண்ணுது சரீரத்துல அப்படின்னா நம்முடைய சரீரத்துல மசில் கொண்டு வருது. உள்ளுக்குள்ள அந்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க மூட்டுகள் இருக்கு இல்லைங்களா, மூட்டுக்கு மேல ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா, ஜவ் சொல்லும். ஜவ் அது அது எல்லாம் அதுதான் வளர்த்துது. சோ அது ரொம்ப முக்கியம் தான் இந்த உடம்புக்கு சரிங்களா. அப்போ இது முதல் வகையான வந்துட்டு ஒரு உணவு முறை. இது ரொம்ப அவசியம் தான் நமக்கு இல்ல சொல்ல. அதே மாதிரி இரண்டாவது வித வகையான உணவு முறை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நார் சத்துக்கள் உள்ளது. நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டார்ச் நம்ம சொல்றோம், ஃபைபர்ஸ் சொல்லுவோம். அதாவது என்னன்னா இப்போ இந்த கோதுமை, உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம், ஓட்ஸ், சாதம், நம்ம ரைஸ் சாப்பிடுறீங்களா சாதம், பிரெட், இல்லாட்டி ஏதாவது நொறுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த உடம்புக்கு எதை கொடுக்கணும், இந்த நார் சத்துக்கள் கொடுக்கு, ஃபைபர்ஸ் கொடுக்கு. இது ரொம்ப முக்கியம் சொல்ல, இதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற அவசர உலகத்துல நம்ம செய்கிற வேலைகள் நம்முடைய சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் போது இது ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்ன, இது எந்த சிஸ்டத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்முடைய நர்ம மண்டலங்களை எல்லாம் முழுசா கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கியமா வச்சுக்கிறது இந்த மாதிரி என்ன சொல்றது ஃபைபர் சாப்பாடு. அதாவது இந்த நார் சத்து உள்ள சாப்பாடு வகைகள் இதுதான். இது ரொம்ப முக்கியமான பாகம் மனுஷனுக்கு. அவங்க அன்றாட வேலை செய்யறதுக்கு போதுமான சக்தி அதுதான் தருது. அந்த நரம்பு மண்டலங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு, காயமாகாம பாத்துக்கிறதுக்கு எல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அது ரொம்ப முக்கியம் அதை சொல்றாரு. மூணாவது வகையான உணவு முறையில என்ன இருக்கு அப்படின்னா வெறும் நீர் சத்துக்கள் மாத்திரம் தரக்கூடிய பழங்கள், சின்ன சின்ன காய்கள், வெஜிடபிள்ஸ், பழங்கள், ஆப்பிள், கிரேப்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் நீர் சத்துக்கள் நமக்கு கொடுக்குது. இது கூட ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லதுதான். சோ இது மூணும் இருக்குது. ஆனா இந்த மூணுமே நம்ம சொல்ல போது ஒரு சரியான விகிதத்துல நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாரு, நம்ம எங்க இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஏதோ கையில கட்டிச்சது, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றது. ஓகே, அது கரெக்ட். நம்ம வாழ்க்கையுடைய காலங்கள்ல இது எல்லாமே எக்ஸாக்டா செய்ய முடியாது. பட் பிரதர் பேசுற அந்த துணி மாத்திரம் நீங்க பாக்கணும், அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு புது அவர் ஒரு அப்பா இல்ல அம்மா இல்ல, அவருக்கு தேவன் அந்த ஒரு வாய்ப்பு குடுக்கல. ஆனா நினைச்சு பாருங்க, அந்த ஸ்தானத்துல நிக்கிறாரு பாரு, எப்படி நிக்கிறாரு, எப்பேற்பட்ட அப்பாவா, எப்படிப்பட்ட அம்மாவா நிக்கிறாரு. அவர் பேசுறாரு பாருங்க, நீங்க புது சிருஷ்டின்னு சொல்லிட்டா. இந்த வால்யூம்ல நிறைய கடமைகள் பேசினார், அதுல பேசுறாரு, நீங்க ஒரு அம்மா அப்பா புது சிருஷ்டியா இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைய பெற்றுக்கு இருக்கு முன்னால, பெற்றுக்கும் போது, பெற்றதுக்கு அப்புறம், சின்ன குழந்தைகள அதனுடைய மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க, அது பேச்சு எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க சொல்றாப்பா. ஏன்னா நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, புது சிருஷ்டிகள். நமக்கு கமாண்ட் டைரக்டா தேவன் கிட்ட இருந்து வருது. அவருடைய ஆவியில இன்னைக்கும் நிரப்பப்பட்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகள் கையில வச்சிருக்கிறோம். அவருடைய வார்த்தை தான் நம்ம பாதைக்கு விளக்கு சொல்றோம், வெளிச்சம்னு சொல்றோம். அந்த பாதைங்கிறது நம்ம அன்றாடம் வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அப்ப அந்த வெளிச்சம் உங்களை ஒவ்வொரு விஷயத்திலயும் கைட் பண்ணணும். அப்ப அது உங்க குழந்தை விஷயத்துல எவ்வளவு கைட் பண்ணும், அதான் இவ்வளவு பேசியிருக்காங்க. சோ அப்ப அது ஒரு சாதாரண ஆகாரம் இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. அது உங்க குழந்தைக்கு அதுக்காக நல்ல ஆரோக்கியத்தை அங்க கொடுக்கும். சோ இது மிக்ஸ் பண்ணி எந்த விகிதத்துல இதை எது கொடுக்கணும், இது நமக்கு தெரியும். இது நம்ம எல்லாமே உடனே டயட்டீஷியன் ஆகணும், போய் படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நமக்கே தெரியும் நம்ம குழந்தைக்கு எது எவ்வளவு கொடுத்தா நல்லது. இந்த லிஸ்ட் நமக்கும் தான் சொல்றாரு. ஒருவேளை ஏதாவது ஒன்னு ரெண்டு அதிகமா போச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வருது சொல்றாரு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட் நல்லா நான்வெஜ் ஓவர் ஆயிடுச்சுன்னா, இது நம்ம ரொம்ப சீரியஸா கவனம் கேட்கணும், கவனம் கொடுக்கணும் இல்லைங்களா. அவர் சொல்ற நான் எல்லாம் இன்னைக்கு இருக்குது நமக்கு நிறைய. என்ன சொல்றாரு பாருங்க, அவரு அப்படி பேலன்ஸ் இல்லாத ஃபுட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரத்தத்துல நிறைய சக்தி உண்டு, நிறைய புரோட்டீன் ரிச் சம் ஏதோ ஆசிட்ஸ் எல்லாம் ரத்தத்துல உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சொல்றாரு. அந்த மாதிரி எனர்ஜி அதிகமா இருக்கு, வெறும் நான்வெஜா சாப்பிடறவங்களுக்கு முகத்துல என்ன ஆயிடும், ஃபுல்லா பிம்பிள்ஸ், அந்த பருக்கள் எல்லாம் வந்துட்டு பெருசு பெருசா. பருக்கள் வரலன்னா என்ன வந்துடும், உடம்புல பெரிய பெரிய கட்டி, சீசன் கட்டிகள் வருப்பாரு, வெக்கையெல்லாம் வரதுல என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு உடம்புல நிறைய சக்தி விரயமாகும், அது வேற வழியில கொண்டு வரும் உடம்பு. அதுதான் அது மாத்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம பிரதர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க சமீபத்துல, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா. அந்த என்ன சொல்றோம், கவுட் நம்ம சொல்றோம், அந்த யூரிக் ஆசிட், அது உடனே காலில் போய் செட்டில் ஆயிடும், ரொம்ப வலி, அது வலி, அது வலி வர சகோதரர்கள் சொல்றாங்க அதுக்கு செத்துடலாம் சொல்றாங்க, அந்த லெவலுக்கு வலிக்கும் நமக்கு தெரியல. பட் அதை பாருங்க, தேவையில்லாத அவர் ஓவரா சாப்பிடும் போது அந்த தேவையில்லாத ஆசிட் அதிகமா சுரந்து அது அங்கங்க போய் தங்கிட்டு அது மிகப்பெரிய பிரச்சனை பண்றது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில நோய்கள் சொல்ற இதெல்லாம் வருது. அதே மாதிரி நீங்க ஒருவேளை ரெண்டாவது வகையான உணவு எடுத்துக்கலீங்கன்னா அது கூட டேஞ்சர். அதுதான் உங்களுக்கு அன்றாடத்துக்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுக்குது. அந்த சக்தி இல்லைன்னா அப்புறம் உங்க உடம்பு நார்மலாவே வீக் ஆயிடும், அப்புறம் சுலபமா நோய்வாய்ப்படுறதுக்கு அந்த வாய்ப்புகள் அங்க இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஆகார விஷயத்துல கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஞானம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சோ அதன்படி நாம அந்த காரியங்கள் வந்து. அப்ப பிரதர் சொல்றாரு, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்கிறார், தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, நாம வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா பேசுறோம். ஏன்னா தேவன் என்ன சொல்லிருக்கிறாரு, என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு பேராகிராஃபா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க, அப்படி நினைக்காதீங்க. நம்ம ஆவிக்குரிய ஆகாரத்தை கவனம் செலுத்த வேண்டிய ஜனங்கள். ஏன்னா அது இது மாம்ச பிரகாரமான ஆகாரங்கள் பத்தி பேசிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. இது நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய முழு கடமை பொறுப்பு தேவன் யார் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோ அந்த கடமைகள் பொறுப்பை நல்லா செய்யறதுன்னு என்ன, இந்த விஷயங்களுக்கு கூட அதனுடைய பங்கு இருக்குது. அதனால தான் நம்ம அங்க செய்யறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசி கன்க்ளூஷன் சொல்லும் போது, சோ ஆகாரத்தை குழந்தைகளுக்கு ஊட்டும் போது சாப்பிடும் போது கூட சில விஷயங்கள் சேர்த்து கொடுங்க குழந்தைகளுக்கு, அன்பு, சந்தோஷம், சரிங்களா. அந்த உணவு அவங்களுக்குள்ள போகிடும் போது சூழ்நிலை கூட கொஞ்சம் ரம்மியமா இருக்கிறது ரொம்ப நன்மை. ஏன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, ஹார்சஸ் அண்ட் கேட்டில் ஈட் வித்தவுட் அப்பாரண்ட் மென்டலைசேஷன். அப்படின்னு என்னன்னா, சாப்பிடுறத பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு யாரெல்லாம் சாப்பிடுறது இல்ல, இந்த குதிரை மிருகங்கள் எல்லாம் அது ரொம்ப சிந்திக்கிறது இல்ல சாப்பிடுறத பத்தி. சும்மா போய மெக்கானிக் நல்லா வாய கச்ச 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 கச்சனும் உள்ளெல்லாம் போடுறோம். அதுக்கு அதுக்கு நான் சாப்பிடும் போது அது எதையும் அதிகமா பயன்படுத்துறது இல்ல, மூளை உணர்வுகள் அதிகமா பயன்படுத்துது. ஆனா அது அப்படி இருக்கூடாது, good or bad. And some of the brutalized members of the human family do the same. Brutalized members of the human family. மனுஷ குடும்பத்தில் இருக்கிற சில மிருகத்தனமான மனுஷங்க கூட என்னதான் பண்றாங்க, இப்படித்தான் பண்றாங்க. போய் உக்காந்தாங்கன்னா சாப்பிட உலகமே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்றாங்க, புரூட்டலைஸ்ட் மிருகத்தனம் ஆயிட்டாங்க. மனுஷ குடும்பத்துல அப்படி செய்யறாங்க, பண்ணாம அப்படி செய்யக்கூடாது. பட் தே ஆர் ஃபியூ. ஆனா அப்படி செய்யறவங்க ரொம்ப சொற்பம் தான். ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. Hence at every meal there is apt to be something to excite either pleasant or unpleasant sentiments, love, joy, peace, hope, etc. So appo oru oru unavu oru undu saapidum podum indha maari unarvugala pagirndu kollunga, anbu, santosham, samadhanam, nambikkai. So adha nalla nalla soonalai uruvaakita adha nalla nalla ulagathi level la poi think pannumna nariya vishayam irukku. டைனிங் ஹாலுக்கு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் பெஸ்ட். அப்படின்னா என்னன்னா ஆரஞ்சு கலரா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா சுரக்குமா பசி, டானிக் எல்லாம் வேண்டாம். இது உண்மைதான், கலர் சைக்காலஜி. நம்ம அந்த லெவலுக்கு போவோம். பட் ஒரு குடும்பத்தோட உட்காந்து குழந்தைகளோட சாப்பிட போறோம், அந்த கனிவான வார்த்தைகள், ஒரு உற்சாகமான வார்த்தைகள், சில நம்பிக்கையான வார்த்தைகள், சில சந்தோஷமான வார்த்தைகள். சோ நல்ல சூழ்நிலை, நல்ல மென்டல் சூழ்நிலையில இருந்துட்டு அந்த ஆகாரத்தை விட்டு கொள்ளுங்க. சும்மா மெக்கானிக்கா பண்ண வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப ஆசீர்வாதத்தை, தேவனுக்குள்ளான சமாதானத்தை உங்களுக்கு அங்க தரும். இதுதான் நமக்கு அங்க சொல்லுகிற விஷயம். சோ இதோட நாம இந்த பாடம் முடிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களுக்கான கடமைகள் இதோட நம்ம முடிவுக்கு வரும். ஆனா ரொம்ப ஹம்பலா உங்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை மீண்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல நாம ஏதோ பெரிய கிருபையில தேவன் நம்முடைய வேலை பொழுதுகளுக்கு மத்தியில, நம்முடைய பிரயாசங்களுக்கு மத்தியில, நமக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு மத்தியில, நம்ம சகோதர சகோதரிகளோட சமூகத்துல சேருவதற்கு, அவருடைய ஏற்றகால உணவை தியானிச்சு பார்க்கறதுக்கு தேவன் வாய்ப்பு தரா. ஆனா நம்ம என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு, இங்கிருந்து சொல்றது வந்துட்டு 100% இல்ல. கண்டிப்பா நம்முடைய தனிப்பட்ட மனுஷனுடைய பிரயாசங்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறோம், விசேஷமான பலன், சும்மா வராது. சோ இன்னைக்கு இந்த வாளியம் எல்லாரும் கையிலயும் இருக்கு. நம்ம எல்லாருமே புது சிருஷ்டிகள். கண்டிப்பா அது இங்கிருந்து வந்துட்டு 100% இல்ல, குறைகள் இருக்கலாம், மறக்கப்பட்டது இருக்கலாம். ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில போய் படிக்கும் பொழுது தேவனுடைய நேரடி வழி நடத்தல நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கும். நிறைய நடைமுறை பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறது தேவன் அந்த பலம் தரா. சோ இதை நீங்க தனிப்பட்ட முறையில படிக்கணும். நான் ரொம்ப தாழ்வில நான் கேட்டுக்கொள்கிறேன் சகோதர அன்புல. நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போறோம். இன்னும் ஒரு 4-5 பாடங்கள் தானாலும் ரொம்ப முக்கியமான பாடங்கள். அந்த பாடங்கள் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது சன்ரை எர்த்லி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன். இந்த பூமியில சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே எல்லா இடத்துலயும் நாம போற இடம், வேலை செய்யற இடம், பாக்குற ஜனங்கள், பார்க்காத ஜனங்கள், நேரடியா பாக்குற ஜனங்கள், மறைமுகமா பாக்குற ஜனங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், இவங்க கிட்ட எல்லாம் புது சிருஷ்டிகளா நமக்கு இருக்கக்கூடிய கடமை. அவங்களுடைய நேரத்தை நாம எவ்வளவு எடுத்து செலவு பண்ணலாம், நாம கடன் கொடுக்கலாமா கடன் கொடுக்க கூடாதா, வட்டி வாங்கலாமா வட்டி வாங்க கூடாதா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் குறிச்சு பேசுற பாடம் நம்ம அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க போவோம். ஜெபத்தில் வைங்க, தேவன் நம்மை வழி நடத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.